ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக சமாதி. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நமஃ ப்ரவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய ப்ரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நம. அத யோகானுசாசனம். யோகச்சித்த விருத்தி நிரோதஹ ததாதர்ஷ்டஸ்வரூபே வஸ்தானம் விருத்தி சாரூப்யம் இதரத்ர விருத்தய பஞ்சதையஹ க்ளிஷ்டா க்ளிஷ்டாஹ பிரமாண விபர்ஜய விகல்ப நித்ரா ஸ்மிருதயஹ பிரத்யக்ஷானுமானாகமாஹா பிரமாணானி விபர்யோ மித்யா ஜ்ஞானம் அத ரூப ப்ரதிஷ்டம் சப்த ஜ்ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்ப அபாவ பிரத்யாலம்பனாவிருத்திர் நித்ரா அனுபூத விஷயாதம் பிரமோஷ ஸ்மிருதிஹ அப்யாஸ வைராக்யாப்யாம் தன்னிரோதஹ தஸ்த்ரஸ்திதௌ யத்னோப்யாஸஹ சது தீர்கால நைரந்தர்ய சத்காராதேவிதோ திருடபூமிஹ திருஷ்டானுஷதிக விஷய விதிருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்யம் தத்பரம் புருஷக்யாதேர் குண வைத்ருஷ்ணியம் விதர்க விசாரானந்த ஸ்மிதானுரூபானுகமாத் சம்ப்ரஜ்ஞாதஹ விராம பிரத்யாபியாச பூர்வ சம்ஸ்கார சேஷோன்யா பவ பிரத்யயோ விதேக பிரகிருதிலயானாம் ஸ்ரத்தா வீர்ய ஸ்மிருதி சமாதி பிரஜ்ஞா பூர்வக இதரேஷாம்.
தே கலு நவ யோகினஹ மிருது மத்ய அதிமாத்த உபாயாஹ பவந்தி. அப்போ அந்த நவ யோகினஹ, நவ யோகினஹ புது யோகிகள் நம்மெல்லாம் அப்படி அர்த்தம் இல்லைங்க. நவ அப்படிங்கிறது ஒன்பது. ஒன்பது யோகினஹ மிருது மத்ய அதிமாத்திர உபாயோ பவதி. ஒன்பது வகையா பிரியறது யோகிகளோட நிலை. மிருது மத்யா, மிருது மத்ய அதிமாத்திரா அப்படின்ட்டு. மாத்திரா அப்படிங்கிறது இங்க வந்து அவங்களுடைய முயற்சியை பத்தி பேசுறது. பவந்தி தத்யதா மிருது உபாய மத்திய உபாய அதிமாத்திரா உபாய. மிருது உபாய மத்தியம உபாய அதிமாத்திரா உபாய அப்படின்ட்டு எவ்வளவு பிரமாணத்தன்மை இருக்கோ அவங்களுடைய முயற்சிக்கு அந்த மாதிரி மிருது மாத்திரா உபாய மத்திய மாத்திரா உபாய அதிமாத்திரா உபாய. எல்லா இடத்துலயும் மாத்திரா சேர்த்துக்கிறது தப்பு இல்ல. பிரமாணத்தன்மையை கொடுக்கறது அங்க அவங்களுடைய முயற்சியில உள்ள பிரமாணத்தன்மை. அப்படி தத்ர மிருது உபாயோ த்ரிவித மிருது சம்வேக மத்திய சம்வேக தீவிர சம்வேக. அப்போ ஒன்னு ஒண்ணு இப்போ மூணு மூணு வகை ஆயிடுறது. மிருது மத்தியம அதிமாத்திரா அது ஒண்ணு ஒண்ணு மிருது மத்தியம அதிமாத்திரா மூணு வகையா திரும்பி பிரியறது. அப்படி ஒன்பது ஆயிடுறது. ததா மத்திய உபாய ததா அதிமாத்திர உபாய அப்படி ஒன்னு ஒண்ணுத்தையும் மூணு மூணு வகை இருக்கு. ஒன்னு ஒண்ணு மிருதுவா மத்தியமா அதிமாத்திராவா, அதாவது ரொம்ப மந்தமானதாக மந்திய மத்திய நிலையில மந்தமான நிலையிலும் இல்லாம உச்ச வேகத்திலையும் இல்லாம மத்திய நிலைமையில உச்ச வேக நிலைமையில அப்படி மூணு வகையில இருக்காங்க யோகிகள். அந்த ஒன்னு ஒன்னும் மந்தமானதும் மத்தியமானதும் உச்சமானதுமான நிலையில இருக்கு அந்த ஒன்னு ஒன்னும். அப்படி மூணு வகையா இருந்தாலும் கூட தத்ர அதிமாத்திர உபாயானம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுல அதிமாத்திரா, ஏன்னா இப்ப வந்து நம்ம யார ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மந்தமா இருக்கிறாங்க பாருங்க அவங்களை கவனிச்சுண்டு அதுக்கப்புறம் மத்தியத்துல வந்து அதுக்கப்புறம் உச்சத்துல வந்தோம்னு வச்சுக்கோங்க சமயம் நஷ்டப்படும். அவ்வளவு நேரம் இந்த தீவிரமானாலும் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன பண்றது, சாஸ்திரத்தோடைய முயற்சி எப்பவுமே சாஸ்திரத்தை எந்த சாஸ்திரத்தை எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் உத்தம அதிகாரியை சொல்லி அமைச்சு வச்சிருவாங்க. எப்ப அவங்க வேலை முடிஞ்சு போச்சு நீ பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் மத்தியம அதிகாரி, அதுக்கப்புறம் மந்த அதிகாரி. ஏன்னா அவனுக்கு சமயம் இருக்கு. இன்னொரு பத்து நாள் இன்னொரு பத்து நிமிஷம் ஜாஸ்தி போச்சுன்னா ஒன்னும் நஷ்டப்பட போறது இல்ல, ஒன்னும் கஷ்டம் இல்ல அவனுக்கு. அதனால இவனுக்கு தலையில நெரு தெரிஞ்சுட்டு இருக்கு, எப்பா எனக்கு சீக்கிரம் காப்பாத்துப்பா அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஆளுங்களை ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டுருணும் தா ஓ அப்படின்ட்டு. அதனால அவங்கள பத்தி சொல்றாரு என்னது, தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ
தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ
தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ
தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ
தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ சமாதி லாபஹ சமாதி ஃபலம் ச பவதி. தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ, தீவிர சம்வேகத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப 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 சீக்கிரம் என்ன உண்டாகும், சமாதி லாபமும் சமாதி ஃபலமும் உண்டாகும். சமாதி ஃபலம் என்னது, கைவல்யம் மோட்சம். சமாதி லாபக இந்த அசம்பிரஜாத சமாதியும். அதே மாதிரி சமாதி பலம் மோட்சமும் உண்டாகும். சம்வேக சம்வேக அப்படின்னு சொல்லி சொன்னா சீக்கிர லாபத்துக்கு உண்டார வைராக்கியம். ஏன்னா வைராக்கியம் தான் சம்வேகம்ங்கிறது, இங்க வைராக்கியம்ங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் வைராக்கியம் தான் உங்களுக்கு சம்பிரஜாத சமாதியில அசம்பிரஜாத சமாதிக்கு அவசியமானதா இருக்கு. சம்பிரஜாத சமாதிக்கு அடையறதுக்கு வைராக்கியம் முக்கியமானதா இருக்கு. எவ்வளவு வைராக்கியமானது அவனுக்கு வளர்ச்சி இருக்கோ, எவ்வளவு வைராக்கியமானது மூத்து இருக்கோ, அந்த வைராக்கியத்துக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு மோட்ச பலனானது உண்டாருது, சம்பிரஜான சமாதி உண்டாருது. ஏன்னா ஒன்னொன்னுக்கையும் அவன் ஃபர்ஸ்ட் வித்தர்க்கம் விசாரம் ஆனந்தம் அஸ்மிதா, ஒன்னொன்னுக்கு வைராக்கியம் அடைய 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 அந்த அஸ்மிதாலையும் அவனுக்கு வைராக்கியம் அடையதான் அவனுக்கு வந்து உண்டாருது அசம்பிரஜான சமாதி, நிர்பீஜ சமாதி. அப்போ வைராக்கிய வைராக்கியத்தோட தெளிவு, வைராக்கியத்தோட வேகத்தை வச்சுட்டுதான் அவனுக்கு மோட்சமானது இருக்கு. நமக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கோ, அதனாலதான் சொல்லுவான் தலையில யாருக்கு நெருப்பு பிடிச்சி எரியறதோ அந்த மாதிரி, இல்லாட்டி கங்கா ஜலத்துல மூழ்கி இருக்கும்போது மூச்சு விடுறதுக்கு எவ்வளவு திணறுவோமோ, நம்மளை தலை பிடிச்சு அமுக்கி விட்டாங்கன்னா நம்ம எவ்வளவு மூச்சு விடுற திணறுவோமோ அந்த மாதிரி ஒரு துடிப்பு இருக்கணுமா மோட்சம் அடையறதுக்கு. அப்படி யாருக்கு இருக்கோ அந்த யோகிகளுக்கு உடனே சமாதியும் சமாதி பலமும் உண்டாயிடும், வைராக்கியம் இல்ல அவங்களுக்கு. அடுத்தது அப்போ கிரமப்பிராப்தி என்னது, உத்தம அதிகாரியை பத்தி பேசியாச்சு, மத்தியம அதிகாரியை பத்தி பேசுறோம். மிருது மத்தியாதி மாத்திரத்வா ததோபி விசேஷ, மிருது மத்தியாதி மாத்திரத்வா ததோபி விசேஷ. அப்போ இங்க கூட இது இன்னும் மத்தியத்துக்கு வரல, கிரமப்பிராப்தியா மத்தியத்துக்கு வரல. கிரமப்பிராப்தியா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல மூணு பேரும் சொல்லிட்டீங்களே, கிரமப்பிராப்தியான்னு சொல்ல இப்ப மூணு பேரும் சொல்லணுமே, அந்த மூணு பேர் யாரு? அதிமாத்திரம் தீவிர வேகம்லயே மூணு, மிருது மத்தியம் அதிமாத்திரம் அப்படின்ட்டு அந்த மூணு பேரு. அந்த மூணு பேர் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, மிருதுவானவனை காட்டிலும் மத்தியமானவன் ரொம்ப வேகமா அடைஞ்சிருவான் பலன, மத்தியமானவன் காட்டிலும் தீவிரமா இருக்கிறவன் ரொம்ப ரொம்ப வேகமா அடைஞ்சிருவான் அப்படிங்கறதுதான் அங்க அத்தோபி விசேஷ. அதை காட்டிலும் வேறு, அதை காட்டிலும் விசேஷப்பட்டது எது? மிருதுவை காட்டிலும் மத்தியம் விசேஷப்பட்டது, மத்தியத்தை காட்டிலும் அதிமாத்திர உபாயமானது விசேஷப்பட்டது அப்படின்னு காமிக்கிறது. சிறப்பானது மிருதி மிருது தீவிர மத்திய தீவிர அதிமாத்திரா தீவிர இது தத்தோபி விசேஷ. அப்படி மிருது தீவிரம் மத்திய தீவிரம் அதிமாத்திரா தீவிரம் அதுல மூணு வகையானது. மிருது தீவிர சம்வேகஸ்ய ஆசன்ன ததோ மத்திய தீவிர சம்வேகஸ்ய ஆசன்னதர தஸ்மாத் அதிவேக அதிதீவிர வேக சம்வேத தீவிர வேக அப்படிங்கிறது அதிமாத்திர தீவிர சம்வேகசிய, அது சரியா பண்ணிக்கணும். தஸ்மாத் அதிமாத்திர தீவிர சம்வேகசிய அதிமாத்திர உபாயசிய அபி ஆசன்ன தமக சமாதி லாபக சமாதி பலம் சேதி. அப்படி ஒரு ஒரு நிலையிலையும் அவங்களுடைய சமாதி லாபமானது இன்னும் வேகமா உண்டாகும். ஆசன்னம் ஆசன்ன தரம் ஆசன்ன தமம், தர தம ரெண்டு பிரயோகமும் பண்ணிருக்கு. ரெண்டுத்தை காட்டிலும் சம்பந்தப்படுத்தும் போது தர ஆசன்ன தர ரொம்ப சீக்கிரம், ரெண்டுத்தை காட்டிலும் இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும். ஆசன்ன தமக எல்லாத்தையும் கட்டிலும் இதுதான் சீக்கிரமான பலனை கொடுக்கறதா இருக்கும், சமாதியும் சமாதி பலனையும் கொடுக்கறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்க பாத்தஞ்சல ரகசியம் வஸ்து சமாதி லாபம் சமாதி பலத்தையும் பத்தி பேசும்போது இங்க ஒரு சின்ன விஷயம் பண்றாங்க. என்ன அப்படின்னா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பிரயோகம் இருக்கு. அந்த அசித்தி அப்படின்னு சொல்லி சொன்னா விளம்பேன சித்தி அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சொல்றாங்க. ஏன்னா அங்க பகவத்கீதாவோட பாஷ்யத்தை பிரமாணம் எடுத்து சொல்றாங்க. பகவத்கீதையில என்ன சொல்றது, நஹி கல்யாணக்கு கச்சிட்டு துர்கதின் தாத்த கச்சதி அப்படின்ட்டு, இந்த மார்க்கத்துல வந்தவன் கெட்டு போவே மாட்டான் அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. அவன் நல்லா நல்ல நிலையதான் இருப்பான், இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அவன் வந்து மோட்சத்தை அடைஞ்சிருவான், அதனால அவன் மோசமான நிலைக்கு போக மாட்டான் அப்படின்ட்டு. கிம் ஏதஸ்மாது ஏவ ஆசன்ன தமக சமாதே பவதி அது அஸ்திய லாபே பவதி அந்யோபி கஷ்டித் உபாய நவைதி. சரி, மூணு வகையான வழிகளை சொல்லிட்டீங்க நீங்க, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ, பாய் பாய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் என்ன சொல்றான், இதுல இவ்வளவுதான் வழியா இல்ல வேற ஏதாவது இருக்கா, இதை காட்டிலும் ஏதாவது சிம்பிளான வழி இருக்கு. ஆனா எப்ப பாரு எத்தனை சிம்பிளான வழியை காமிச்சு கொடுத்தாலும் அதை காட்டிலும் இன்னும் சிம்பிளா இருக்கா, அதை காட்டிலும் இன்னும் சிம்பிளா இருக்கான்னு கேக்குறது நம்மளுடைய மனுஷ புத்தி. அதனாலதான் அத்வை சித்தி எழுதின மதுசூதன் சரஸ்வதி இன்னொரு கிரந்தம் எழுதியிருக்காரு, அத்வைத ரக்ஷ ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல விசாரம் இதுதான், சாதனை ஒரு ஒரு சாதனையை பத்தி விசாரம் பண்றாரு. இதை காட்டிலும் ரொம்ப சீசியான சாதனை நீ இது பண்ணுப்பா, இதனால உனக்கு உபாசனையினால உனக்கு வந்துடும், உனக்கு விசாரம் பண்ற தகுதி இல்லைன்னா உபாசனை நிர்குண உபாசனை பண்ண, நிர்குண உபாசனை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது, சரி நிர்குண உபாசனை பண்ண முடியாது, சரி சகுண உபாசனை பண்ணு, அதுவும் கூட கொஞ்சம் கஷ்டம், என்ன பண்றது. சரி நாம சங்கீர்த்தனம் பண்ணு, அதுவும் கூட கொஞ்சம் கஷ்டம். ஜபம் பண்ண, ஜபம் பண்ண மன முடியாது, நாம சீக்கிரம் பண்ண அதுவும் கஷ்டம். அப்போ அவனை திட்டுவார், விருத்தோக்ஷ அப்படின்னு திட்டுவாரு, கிழட்டு எருமையன்னு திட்டுவாரு. ஏப்பா என்ன விருத்தோக்ஷான்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு. சரி குழந்தை அப்படின்பாரு, குழந்தையா உங்களோட நான் பெரியவன் அப்படின்பான். அப்ப அங்க சொல்லுவாரு, வத்ச அப்படிங்கும் போது ஞான, இந்த விருத்தமானது மூணு வகையா பிரியது, வயோவிருத்தம் தகோவிருத்தம் ஞான விருத்தம்னு சொல்லிட்டு. அப்போ இதே மாதிரி இங்கேயும் கேக்குறான், இன்னும் சிம்பிளான ஏதாவது வழி இருக்கா, இந்த வழியை கட்டில ஏதாவது சிம்பிளான வழி இருக்கா, இருக்கு, இருக்கா இல்லையான்னு கேக்குறான். இருக்கா இல்லையான்னு கூட இல்ல, இருக்கா இல்லையா, இருக்கா இல்ல, இருக்கா இல்லையா அது சொல்லுங்க. இருக்கு, எனது ஈஸ்வர பிரணிதானாத்வா,
ஈஸ்வர பிரணிதானாத்வா,
ஈஸ்வர பிரணிதானாத்வா,
ஈஸ்வர பிரணிதானாத்வா,
ஈஸ்வர பிரணிதானாத்வா. இந்த சூத்திரம் ரெண்டாவது அத்தியாயத்திலையும் வரும், ஈஸ்வர பிரணிதானாத்வான்னு சொல்லிட்டு இங்க சமாதி லாபத்துக்கு சொல்லப்பட்டது, இங்க சமாதி லாபத்துக்கு சொல்லப்பட்டது. அங்க என்னத்துக்கு சொல்லப்பட்டதுன்னு அங்க பாப்போம். இங்க சமாதி லாபத்துக்கு சொல்லப்பட்டது, அங்கேயும் ஈஸ்வர பிரணிதானாத்வா. சயமம் பண்றதுக்கு பல வகையான சித்தாந்தத்தை சொல்லிடுவாங்க அங்க, அந்த தாரகத்துல சயமம் பண்ணலாம், சந்திரன்ல சயமம் பண்ணலாம், சூரியன்ல சயமம் பண்ணலாம் அப்படின்னு பலதை சொல்லிட்டு ஈஸ்வர பிரணிதானாத்வா இல்ல யதா விமத தியானாத்வா அப்படின்னு அடுத்த சூத்திரத்தை சொல்லிடுவாரு. அங்க சயமத்துக்கு, இங்க சமாதிக்கு என்னது, ஈஸ்வர பிரணிதானாத்வா. பிரணிதானம் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்தி விசேஷம், ஒரு சிறப்பான பக்தி. அப்படிப்பட்ட பக்தி விசேஷத்தினால மானசமானதாகவும் இல்ல காயகமானதாகவும் இருக்கலாம், மானசம் காயகம் வாச்சிக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த பக்தியானது. அப்படிப்பட்ட பக்தி பிரணிதானாத் பக்தி விசேஷாத் ஆவர்ஜிதா. அப்படி எந்த பிரணிதானத்தினால நாம நம்மளுடைய ஆவர்ஜித அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நோக்கி, நம்ம அந்த சமாதியை நோக்கி திரும்புறோம், சமாதியை நோக்கி நெருங்குறோம், அப்படிப்பட்ட நிலையினால ஈஸ்வரஹ தம் அனுகிருண்ணாதி. யார் இந்த மாதிரி இந்த பக்தி விசேஷத்தினால அந்த சமாதியை நோக்கி நெருங்குறாங்களோ, சமாதி பக்கம் பாக்குறாங்களோ, சமாதி பக்கம் பிரவிற்த்தி முயற்சியை தொடங்குறாங்களோ, அவங்களுக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். அதனாலதான் சொல்லுவாங்க, ஈஸ்வரன் வந்து நீ ஈஸ்வரன் நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா ஈஸ்வரன் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் அப்படின்ட்டு. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு, நாம அந்த பக்தி விசேஷத்தினால அவரை நோக்கி, அந்த சமாதியை நோக்கி நம்ம பிரபுத்தி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் என்ன பண்றாரு, அனுகிரகணம் பண்றாரு. அனுகிரகம் பண்ணி அபித்யானம், அபித்யானம் மாத்திரே அனுகிரகம் என்ன பண்றாரு, நல்லா இருப்பா அப்படின்றது இல்ல, சிந்திக்கு ஜஸ்ட் ஒரு சிந்தனை மாத்திரம். அதனாலதான் நல்லவங்களுடைய எண்ணத்துல எப்பவுமே வரணும் அப்படின்வாங்க. நல்லவங்களுடைய எண்ணத்துல அவங்களுடைய எண்ண அலையில நாம வந்து விழுந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு அவர் நினைச்சாலே போதும், பெரியவங்க மகாத்மாக்கள் நினைச்சாலே போதும், அது ரொம்ப நல்ல நிலை, நல்லது, நம்ம இன்னும் நல்ல நிலை கொண்டு போகும் அப்படின்ட்டு. தது அபித்யானதபி யோகேன யோகினஹ ஆசன்ன தமஹ சமாதிலாவ ஃபலம் ச பவதி இதி. அதனால ஈஸ்வரனை நம்ம வணங்கினா கூட சமாதியானது நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கை கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஈஸ்வரன் சொல்லி சொன்னா சந்தேகம் வந்துடும், ஏன்னா நம்ம வந்து சாங்கியம் படிச்சுட்டு வந்திருக்கோம். சாங்கியத்தை ஈஸ்வரன் ஒரு சித்தாந்தமும் சொல்லலை, ஏன்னா பஞ்சவிம்சதி தத்துவம் ஞானம் தான், பஞ்சவிம்சதி தத்துவ எத்திர ஆசிரமே வசன் அப்படின்னு சொல்லி சொல்லிடு. பஞ்சவிம்சதி 25 தத்துவத்தை தெரிஞ்சவன் எந்த ஆசிரமத்தை இருந்தாலும் ஜட்டி முண்டி சிகிவாப்பி முச்சத்தை நாத்திர சம்சேக அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, மொட்டடிச்சிருந்தாலும் சரி, இல்ல முடி வச்சிருந்தாலும் சரி, அவனுக்கு நிச்சயமா மோட்சமானது உண்டாகும்னு சொல்லியாச்சு. இப்போ ஈஸ்வரன் ஒரு தத்துவத்தை கொண்டு வரீங்களா, யாரும் ஈஸ்வரன் 25 தத்துவத்துல எங்க வரா, புருஷனா ஈஸ்வரன், பிரதானவா ஈஸ்வரன், மகது அவ்யக்தம் இதுல ஏதாவது ஒருத்தனா ஈஸ்வரன். இப்ப ஈஸ்வரன் யார், பிரதான புருஷ வெதிரிக்த கோ அயம் ஈஸ்வர நாமிதி, சந்தேகம் வந்துருது. பாஷக்கார அந்த சந்தேகத்தை எழுப்புறாரு, யாருப்பா இந்த ஈஸ்வரன், 25 தத்துவத்துல இல்லாத ஈஸ்வரன், நீ ஈஸ்வரன் எடுத்துண்டானா, இன்னொரு 26 தத்துவம் ஈஸ்வரன் ஆயிடுறது. இப்போ இந்த ஈஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டா, கிளேச கர்ம விபாகாசயைஹி அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வர.
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 கிளேச கர்ம விபாக ஆசயைஹி அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வர. ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் ஒரு விசேஷமான புருஷன். எப்படிப்பட்ட விசேஷம் அவன்கிட்ட, விசேஷம் என்ன அவன்கிட்ட, சிறப்பு என்ன, சிறப்பான ஒரு புருஷன் தான். நம்ம எந்த புருஷன் எந்த ஆத்மா அப்படி சிறப்பிக்கப்பட்டதான ஒரு ஆத்மா, சிறப்பான ஆத்மா. அந்த ஆத்மாவோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, கிளேச கர்ம விபாகம், ஆசைஹி கூட்டம், இந்த கூட்டத்தினால அபராமிருஷ்டன் தீண்டப்படாதவனா இருக்கிறவன் ஈஸ்வரன். கிளேச கர்ம விபாக்கம் இது மூணுத்தினாலையும் தீண்டப்படாதவனா இருக்கிறவன் ஈஸ்வரன். சரி, அப்போ இங்க ஒரு சின்ன விசாரம் நானும் பஞ்சம்சி தத்துவஞானேன விஸ்வஸ்ய நிமித்த உபாதானம் காரணம் தத்த பிரதானம் மூலம் உபாதானம் புருஷஸ்து மூலம் நிமித்தம். பிரதானம் உபாதான காரணமா இருக்கு, புருஷன் நிமித்த காரணமா இருக்கான். இங்க என்ன மாதிரியானதெல்லாம் இருக்கோ, என்ன மாதிரியான கற்பனை செய்யப்பட்டதோ எல்லாமே இந்த பிரதான புருஷனால உண்டாக்கப்பட்டதுதான். இதுதான் சாங்கியத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஈஸ்வரன் பிரதானமும் இல்ல புருஷனும் இல்ல. அப்படிப்பட்ட இந்த ஈஸ்வரன் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சந்தேகம் வந்ததுன்னா அவர் யாரு? ஐ முக்த புருஷ விசேஷோ எஸ்ய சித்தம் சதைவ முக்தம் இத்தியஸ்ய. அதாவது சதா எப்பவுமே முக்தி அடைஞ்சதா இருக்கிற சித்தம் யாரதோ எந்த நேரத்திலையும் பந்தப்படாதா, இதுக்கு முன்னாடியே இதுக்கு பின்னாடி எப்பவுமே பந்தத்தில் ஈடுபடாதா, எப்பவுமே நித்திய முக்தனா யார் இருக்காரோ அவர் தான் ஈஸ்வரன். கிளேஷம், கிளேஷம்னா அவித்யாதையோ கேஷாக, அவித்யா முதலிய கேஷங்கள். அப்புறம் கர்ம, கர்ம அப்படின்னு சொல்லி சொன்னா தர்ம அதர்ம இந்த மாதிரி அந்த எட்டு கர்மங்களும் நம்ம பார்த்தோம். தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் அது நாலு, பாவம் நாலு அபாவம் நாலு எட்டு. அப்போ எட்டு பாவ பதார்த்தங்கள், அபாவம் சொல்லுங்க எட்டு பாவ பதார்த்தங்கள். கர்ம விபாக்கம், விபாக்கம்னு சொல்லி சொன்னா அதனுடைய பலன்களானது. அப்படி ஆசையாக, ஆசையான்னு சொல்லி சொன்னா அதோட ஜாதி, அதனுடைய கூட்டம், அதோட சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரம்னு சொல்லி சொன்னது ஒண்ணு ஒண்ணு எப்படி ஆறது பின்னாடி பார்ப்போம். பிராரப்த கர்மம் அதுதான் பிராரப்த கர்மம்னு சொல்லி சொல்லுவான். ஜாதி ஆயுள் போகாஹா அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா பிரியறது பிராரதம். அதனாலதான் ஒரு சரீரமானது உண்டாருது அப்படின்ட்டு. அப்ப இந்த ஜாதி ஆயுள் போகம் இந்த மாதிரி சம்ஸ்காரமானது எதுவுமே அபராமிருஷ்டக தீண்டப்படாத இருக்கிறவர் அப்படிப்பட்ட புருஷ விசேஷன் ஈஸ்வரன். அவித்யாதிய கிளேஷாக, அவித்யா முதலிய அஞ்சு கிளேஷம். கர்மம்னா என்னது? குசலா குசலானி கர்மம், நல்ல கர்மம் கெட்ட கர்மம். குசலா குசல கர்மம்னா நல்ல கர்மம் கெட்ட கர்மம், தர்மமான கர்மம் அதர்மமான கர்மம், பாவமான கர்மம் புண்ணியமான கர்மம், இதுதான் கர்மங்கள். தற்பலம் விபாக்க, அந்த கர்மத்தினால் அடையப்படக்கூடிய பலன் என்னவோ அதுதான் அதனுடைய விபாக்கம், அதனுடைய பக்குவம். கர்மம் பலன் ஆறுது பக்குவம் ஆறுது அப்படின்னு அர்த்தம். தது அடுகுணாக வாசனா ஆசையக, அப்படிப்பட்ட கர்மங்களுக்கு அனுகுணமான, கர்மங்களுக்கு அனுகூலமான அதுக்கு ஏத்த மாதிரியான சம்ஸ்காரமானது வாசனையானதுதான் இங்க ஆசயம்னு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஆசயமானது தேஜ மனசி வர்த்தமான புருஷே விபதிஷந்தே. அப்போ இந்த மாதிரியான கூட்டமானது எந்த மனசுல இருக்கோ அந்த மனசுல அதுக்கேற்ற மாதிரியான பிரவருத்தியானது உண்டாருது. அப்படி கேனாபி தேவேன ஹிருதிஸ்தித்தேன அப்படின்னு சொல்லி சொன்னது என்ன காரணம்? இதுதான். அப்போ அவனுடைய ஹிருதயத்துல இந்த வாசனையானது அவனை தூண்டி தூண்டி கர்மத்தை செய்விக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில சரி தற்பலத்தி போக்தாயி, அவன் என்ன ஆறா? அந்த கர்மத்துக்கு அனுபவிக்கிறான் ஆறாம். அந்த கர்மத்தை செஞ்ச கர்மத்தை அவன் செஞ்சவனா இருக்கான், அப்போ கர்த்தாவா இருந்தான். அந்த கர்த்தாவான கர்மத்தை இவன் இப்ப போக்தாவா அனுபவிச்சுட்டு இருக்கான். தானே முன்னாடி செஞ்ச கர்மத்தோட பலனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். யசா ஜய பராஜயோவா யோத்தே யோதிஷு வர்த்தமான சுவாமினி விபதிஷத்தை. அது எப்படி இந்த மாதிரி நீங்க இன்னொருத்தன் செஞ்ச கர்மத்தை இன்னொருத்தனால ஏத்துக்க முடியும், இந்த கர்மத்தோட இன்னொருத்தனோட சம்பந்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு உதாரணம் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு வெற்றியோ தோல்வியோ சுவாமி மேல அந்த ராஜா வந்து ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றோமோ அந்த மாதிரி இந்த புருஷனானவன் எதனுடைய சம்பந்தப்படாதவன், எதனாலையும் தீண்டப்படாதவன். அப்படி இருந்தாலும் இந்த புருஷனோட சம்பந்தம் நேத்திருத்துவம் அங்க இருக்கு, இந்த புருஷனுடைய தலைமையில தான், இவனுடைய முக்கியத்துவத்துல தான் எல்லா இந்திரியங்களும் சம சரீரமும் வேலை செய்யறது. சரீரங்கிற கூட்டம் வேலை செய்யறதுக்கு காரணம் இந்த புருஷன். அதனால இது அடையப்படுற இன்பமும் துன்பமும் கர்த்தாவும் போக்தாவாகவும் இருக்கிற நிலையானது புருஷன்ல ஏத்தி பார்க்கப்படுறது. புருஷன் கர்த்தா புருஷன் போக்தான்னு சொல்றது எப்படி? அந்த ராஜா ஜெயிச்சார், அந்த ராஜா தோத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றது. ராஜா போருக்கே போக மாட்டாரு, அவர் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாரு, ஏசி ரூம்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவர் போறதே இல்லை, சண்டை போடுறவன் எவனோ ஒரு சிப்பாய், ஆனா ஜெயிச்சது யாரு? ராஜா. அந்த மாதிரி இந்த புருஷன் எதோடையும் சங்கம் இல்லார், அசங்கோகி அயம் புருஷன், சங்கமே இல்ல சங்கரகிதன். அப்படிப்பட்ட இந்த புருஷனவன் சம்பந்தப்படுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? மத்ததெல்லாம் சம்பந்தப்பட்டு அந்த ராஜாவால ஏத்தி காமிக்கிற மாதிரி இதெல்லாம் செய்யற வேலை ராஜா மேல போயிடுறது. யோகி அனீன போகேன அபராமிருஷ்ட ச புருஷ விசேஷ ஈஸ்வர. அப்படி கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் என்னைக்குமே இல்லாம இந்த மாதிரியான கர்மங்களால தீண்டப்படாதவனா யார் இருக்காரோ அப்படிப்பட்ட புருஷ விசேஷன் ஈஸ்வரன். கைவல்யம் பிராப்தக தருகி சந்தக செவ்வக கேவலின. கைவல்யம் பிராப்தா. யாரு அப்படின்னா கைவல்யம் பிராப்தா, கைவல்யத்தை மோட்சத்தை அடைஞ்சவங்க. அப்படிப்பட்ட கைவல்யத்தை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, பகவஹ சந்தஹ நிறைய பேர் இருக்காங்க. தேஹி த்ரீடி பந்தனானி சித்வா கைவல்யம் பிராப்தா. அவங்க எல்லாம் என்ன எப்படி மோட்சத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா, மூணு வகையான பந்தத்தையும் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம்ங்கிற மூணு வகையான பந்தத்தையும் நீக்கிட்டு தான், துக்கம் மாத்திரம்ல அது பந்தமும் கூட, சுக துக்கம் மோகம் அப்படிங்கிற பந்தம். அப்படி இந்த எல்லா வகையான பந்தத்தையும் நாசம் செஞ்சுட்டு அவங்க என்னன்னு மோட்சத்தை அடைகிறாங்க. அப்படி ஈஸ்வர சம்பந்தோ ந பூதோ ந பாவி. அப்படி ஈஸ்வரனுக்கு இந்த மாதிரியான சம்பந்தம் எப்படிப்பட்டது, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லாட்டி இந்த சம்பந்தமானது இந்த மூணு வகையான பந்தம்னு சொல்லி சொன்னா, முன்னாடி பார்த்தது பராக்கிருதம் வைக்கிருதம் தாட்சிணம் அப்படின்ட்டு மூணு வகையான சம்பந்தம் பார்த்தோம், மூணு வகையான பந்தம். இந்த மாதிரி பந்தத்தையும் எடுத்துட்டுலாம் நீங்க. ஏன்னா இதெல்லாம் பிராகிருதம் வைக்கிருதம் தாட்சிணம் இதெல்லாம் என்னது, சத்வரஜ்தமஸ் ஆத்மிகம் தான். அதனால சத்வரஜ்தமஸ் அப்படிங்கறது ஒரு தோஷமும் இல்ல. அப்படி இந்த மூணு வகையான பந்தத்திலையும் சம்பந்தப்படாம ஈஸ்வர சஜத சம்பந்தோ ந பூதோ ந பாவி. அது எப்போ சம்பந்தப்படல அப்படின்னா, முன்னாடி இருந்திருக்கும்பா இந்த மோட்சம் அடைஞ்சோம்னா அவருக்கு இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அது இல்ல, முன்னாடியும் எப்பவுமே இல்ல, இனிமேலும் எப்பவுமே வராது, பின்னாடி எப்போ வந்துருமே அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் வராது. அப்படிப்பட்டவர் யதா முக்தஸ்ய பூர்வ பந்த கோட்டி பிரஜாயிதே நயமீஸ்வரஸ்ய. எப்படி முக்தனுக்கு அவர் நேத்து பந்தமா இருந்தா, நேத்து வரைக்கும் பந்தத்துல இருந்தாரு, சம்சாரியா இருந்தா, இன்னைக்கு மோட்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு டேட் இருக்கு, பிக்ஸ் பண்ணுவோம். அப்படி இந்த டைம் டேட் எல்லாம் இவருக்கு பிக்ஸ் பண்ண முடியாது, இவருக்கு அந்த மாதிரி பந்தமே இருந்தது இல்ல, பந்தம் இருந்தாதான் மோட்சம் ஒருத்தருக்கு. அப்படிப்பட்ட நிலை யசாவா, இல்லாட்டி இன்னொரு உதாரணம், யசாவா பிரகதி லீனஸ்ய உத்தரா பந்த கோட்டி சம்பாவியதே நைவமீஸ்வரஸ்ய. முன்னாடி பந்தம் இல்ல, எப்படி மோட்சம் அடைஞ்சவங்க மாதிரியோ, பின்னாடியும் பந்தம் இல்ல, பிரகிருதி லயமானவங்க, பிரகிருதி லயமானவங்க இப்போ மோட்சத்துல சந்தோஷமா இருக்காங்க, ஆனா திருப்பி பிறந்து வரணுமே. அப்படிப்பட்ட நிலையும் இவங்களுக்கு இல்ல. சதைவ முக்தக, அந்த ஈஸ்வரன் எழுதப்பட்டவர் சதைவ முக்தக, எப்பவுமே நித்திய முக்தரா இருக்கிறவர். சதைவ ஈஸ்வர நித்திய முக்தரா இருக்காருன்றதுக்கு என்ன அர்த்தம், காரணம் அப்படின்னா எப்பவுமே ஈஸ்வரனா இருக்காரு, அதுதான் காரணம். நேத்தி புதுசா ஈஸ்வரனா இருந்தவர் இல்ல, புது பணக்கார மாதிரி புது ஈஸ்வரன் இல்ல, இவரு நித்திய ஈஸ்வரன். யோசௌ பிரகிருஷ்ட சத்வ உபாதானாம் ஈஸ்வரஸ்ய சாஸ்வதிக்கு சாஸ்வதிக்கு உத்கர்ஷ சகிம் சனிதா ஸ்வித்திர் நிமித்தக இது. அப்போ சரி, ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே, பிரகிருஷ்ட சத்வ உபாதானம் அவருக்கு மேன்மையான சத்துவம், சுத்த சத்துவமா இருக்கார் அந்த ஈஸ்வரன். அப்படிப்பட்ட சுத்தமான சத்துவம் இருக்கிற, எல்லா வகையான குணமும் கூடியதான அந்த ஈஸ்வரன் இப்போ சாஸ்வதிக உத்கர்ஷ, அவருடைய நிரந்தரமான நித்தியமான இந்த உத்கர்ஷமான மேன்மையானது ஈஸ்வர தன்மையானது உண்டாகிறதுக்கு காரணம் என்ன, ச கின் நிமித்தக ச சன்னிமித்தக கிம் ஆஸ்வித்தின் நிமித்தக, ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அதுக்கு, அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கிறதுக்கு இல்ல, ஒரு காரணமும் இல்லாம அவர் ஈஸ்வரன் ஆயிட்டாரா, ஈஸ்வரன் எப்படி ஈஸ்வர தன்மை அடைஞ்சாரு, ஏதாவது ஒரு காரணம் இருக்கு அதுக்கு இல்ல, காரணமே இல்லாமலா அப்படின்னு கேட்டா, நீங்க எது சொன்னீங்கனாலும் பிரச்சனை, இந்த ஈஸ்வர தன்மைக்கு காரணம் நிமித்தம்னு சொல்லி சொன்னா இங்க பிரமாணம், ஏதாவது ஒரு பிரமாணத்தினால அவருக்கு ஈஸ்வர தன்மை உண்டாச்சா இல்ல இல்லையான்னு, பிரமாணத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பிரமாணத்தன்மையினால பந்தப்பட்டவர் ஈஸ்வரன், பிரமாணத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா பிரமாணத்தன்மை இல்லாத ஈஸ்வரன், ரெண்டுமே பிரச்சனை. அப்படிப்பட்ட நிலையில பதில் என்ன, சத்ய சாஸ்திரம் நிமித்தம், அவருக்கு நிமித்தம் என்ன, சாஸ்திரம் ஸ்மிருதி இத்திஹாசம் புராணம் எல்லாமே, ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாசம் புராணம் எல்லாமே சாஸ்திர கோட்டியில தான் வரும் இவங்களுக்கு, யோகத்துல ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாச புராணம் எல்லாமே சாஸ்திரம் தான், சாஸ்திரம் வெறும் ஸ்ருதியோ இல்ல வெறும் ஸ்மிருதியோ மாத்திரம் எடுத்துக்க முடியாது, எல்லாமே சாஸ்திரம் தான் இவங்களுக்கு. அப்படிப்பட்ட சாஸ்திரமானது பிரமாணம் நிமித்தம், சரி சாஸ்திர நிமித்தம்னா அப்ப சாஸ்திரத்துக்கு என்ன நிமித்தம், சாஸ்திரம் புனா கிம் நிமித்தம், பிரகிருஷ்ட சத்வ நிமித்தம். அப்போ நீங்க ஈஸ்வரனுக்கு என்ன பிரமாணம், சாஸ்திரம் பிரமாணம், சாஸ்திரத்துக்கு என்ன பிரமாணம், ஈஸ்வரன் பிரமாணம், அந்யோன்ய ஆசிர தோஷம் துர்த்து. அதனால என்ன சொல்றாங்க, ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிறது என்ன, இந்த ஈஸ்வரன் சுத்த சத்வன் பிரகிருஷ்ட உபாதானம், அந்த சாஸ்திரத்துக்கு நிமித்தம் என்னது, அதுவும் பிரகிருஷ்ட சத்துவம் தான். அப்படி ரெண்டு பேருக்கும் சமான தன்மையா இருக்கிறது அந்த சுத்த சத்துவம், அந்த சுத்த சத்துவம் தான் ரெண்டு பேருக்குமே பிரமாணம். கீதையோ சாஸ்திர உத்கர்ஷையோ ஈஸ்வர சத்தே வர்த்தமானையோ அனாதி சம்பந்த. அப்படி இந்த சாஸ்திர உத்கர்ஷத்துக்கும் ஈஸ்வர சத்துவத்துக்கும் சம்பந்தமானது எப்படிப்பட்டது, எப்ப உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சம்பந்தமானது ஈஸ்வரனுக்கும் இந்த சாஸ்திரத்துக்கும் உள்ள சம்பந்தம் எப்போ உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, அனாதி, கேட்கக்கூடாது டைம் எப்போன்ட்டு, அது அனாதியா வந்துருக்கு, அதனாலதான் நித்திய ஈஸ்வரன் சொல்லிட்டு. ஏதஸ்மாதி ஏதது பவதி, சதைவ ஈஸ்வர சதைவ முக்தஹிதி. அதனால நமக்கு தீர்மானமானது என்ன, அவர் எப்பவுமே ஈஸ்வரனா இருந்தார், அனாதியா இருக்கிறதுனால எப்பவுமே முக்தியா இருந்தாரு, அனாதியா இருக்கிறதுனால அனாதை இல்ல அது அனாதி. சரி, தச்ச தஸ்ய ஐஸ்வர்யம் சாமியாதிசேவனில் முக்தம். சரி, ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்றீங்களே, ஈஸ்வரன்னா என்ன, ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய தன்மை ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்கோ அவர் ஈஸ்வரன். அதனாலதான் சொல்லுவான் பகவான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் பூர்ணத்தையா யார்கிட்ட இருக்கோ, ஷட் ஐஸ்வர்யமும் பூர்ணத்தையா யார்கிட்ட இருக்கோ அவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி, இப்ப இந்த ஈஸ்வரன் சொல்லிட்டீங்க, இந்த ஈஸ்வரனுடைய இந்த ஐஸ்வர்ய தன்மையானது எப்படிப்பட்டது, சாமிய அதிசய விநிர்முக்தம், அது சமானத்தன்மையும் இல்ல அவருக்கு அந்த ஐஸ்வர்ய தன்மைக்கு, அதிசயமும் இல்ல, அதிசயம்னா இதை காட்டில் மேலான ஒரு நிலையும் இல்ல, அப்படிப்பட்ட நிலையானது நீங்கினதாக இருக்கிறது. நதாவது ஐஸ்வர்யாந்தர அந்தரேன தது அதிசய அதிசயதே, இந்த ஈஸ்வரனுடைய ஐஸ்வர்ய தன்மையானது வேற ஒரு ஐஸ்வர்ய தன்மையினால கம்மியாக்கப்படுறது இல்லை, வேற ஒருத்தருக்கு இவரை காட்டிலும் ஐஸ்வர்ய தன்மையானது கூடுதல், அவருடைய பெருமைகளானது கூடுதல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன், எதே அதிசயத்தை சார் ததேவ ஈஸ்வரக தத்யாத, எது அதிகமா இருக்கோ, எது எந்த இடத்துல ஈஸ்வர தன்மை ஐஸ்வர்ய தன்மை அதிகமா இருக்கோ அவர் தான் ஈஸ்வரன். நீ யார உபாசனை பண்ற, நீ யார பூஜை பண்ற, நான் முருகனை பூஜை பண்றேன், நான் கார்த்திகேயனை பூஜை பண்றேன், இல்ல நான் கணபதியை பூஜை பண்றேன், நான் சிவனை பூஜை பண்றேன், சிவன் பெருசா விஷ்ணு பெருசா சண்டை வரும், ஈஸ்வரன் யாரு அப்படின்ட்டு. யாருட்ட ஈஸ்வரத்தன்மையை நீங்க பாக்குறீங்களோ அவரு அவருக்கு காட்டில சமா, ஈஸ்வரும் சிவனும் விஷ்ணுவும் சிவனும் ஒண்ணுதான்பா, சமானம் தான்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சமானம் இல்ல, சமானம் தோஷம் அது, விஷ்ணுவும் ஈஸ்வர சிவனும் சொன்னா சமானம் சொன்னா தோஷம் அது, ஒண்ணுன்னு சொன்னா வேற, சமானம் ரெண்டு பேரும் சக்தி சமானம்னு சொல்லிதான் தோஷம், அது என்ன தோஷம் பின்னாடி பார்ப்பாங்க சொல்லுவாங்க. அப்போ யாருட்ட அதிக சக்தி இருக்கோ அவர் தான் ஈஸ்வரன். தஸ்மாது எத்திர காஷ்டா பிராப்தி ஐஸ்வர்ய ஈஸ்வர அப்படின்னா, எங்க பூர்ணத்தைய காஷ்டம்னா பூர்ணத்தையா, பூர்ண மௌனம் காஷ்ட மௌனம், காஷ்ட மௌனம்னா பேஜ் பேஜா எழுதிட்டு இருப்பான் புஸ்தகத்துல, இல்லாட்டி ஒரு ஸ்லேட் வச்சுருவாங்க, ஸ்லேட் வச்சு எடுத்து எடுத்து எழுதி காமிப்பாங்க, என்ன கேட்டா மௌனம் இல்லாட்டி டான்ஸ் ஆடுவான், அந்த மௌனம் இல்ல இங்க, காஷ்டானா பூர்ண மௌனம், எண்ணம் செயல் சரீரம் மூணு வகையிலும் பேசாத நிலை, காஷ்டம்னா பூர்ணம் அர்த்தம். அப்படிப்பட்ட காஷ்டா பிராப்தி, எப்ப முழுமையானது பூர்ணத்தன்மையானது அடையப்பட்டதோ ஐஸ்வர்யத்தோடது அவர் தான் ஈஸ்வரன். சமானம் ஐஸ்வர்யம் அஸ்தி, அப்போ ஈஸ்வரனுக்கு மேல யாருமே இல்லைன்னு சொல்லியாச்சு, யாரு மேல இருக்காங்களோ அவர் தான் ஈஸ்வரன். சரி, அவருக்கு சமமானமா ஒருத்தர் இருக்கலாமே அப்படின்னா இருக்க முடியாது. ஏன் அகஸ்மாத் அப்படின்னா, துவயோஸ்துல்யோ ஏகஸ்மின் யுகபத்து காமிதே அர்த்தே நவமிதம் அஸ்து புராணமிதம் அஸ்து இது ஏகசிய பிரசித்தௌ இதரஸ்ய பிராகாமிய விகாதாத் ஊனத்வம் பிரசக்தம் துவயோச்சதுல்யோ யுகபத்து காமிதார்த்த பிராப்தியர் நாஸ்தி அர்த்தஸ்ய விருத்தத்வாத். ரெண்டு பேரும் சமானமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு பேரும் சக்தி, அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும், ஏன்னா தித்தியாதை பயம் பவதி சொல்றது வேதம், ரெண்டாவது ஒருத்தர் இருந்தாலே பிரச்சனையா, அதனால என்ன ஆகும், இவர் சொல்லுவாரு சிருஷ்டி உண்டாகட்டும், என்ன பெரு சிருஷ்டி பண்றது, லயம் உண்டாகட்டும் அப்படின்றவாரு, இவங்க சிருஷ்டி பண்ணுவாரு அங்க அவர் லயம் பண்ணுவாரு, இது புதுசா இருக்கட்டும் அந்த கார் அப்படின்னா அவரோட அது பழையசாகட்டும், மாத்தி மாத்தி இது பிரச்சனையா இருக்கும். யாருமே வந்து சின்ன பசங்களா இருக்கா வயசான, திடீர் ஒரு சமயத்து எப்படி புது சின்ன பையனா இருப்பான், திடீர்னு வயசானவங்களா ஆயிடுவாங்க, மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க இவங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், இவங்களுடைய போட்டி வந்துடும், அதனால ஒரே விஷயத்துல ரெண்டு பேரும் ஆசையும் பட முடியாது. தஸ்மாது எஸ்ய சாமியாதிசய விநிர்முக்தம் ஐஸ்வர்யம் ச ஈஸ்வராசச்ச புருஷ விசேஷ இதி. அதனால இங்க இந்த சமானத்தன்மையும் இல்ல, மேன்மையான தன்மை இவரை காட்டில் மேன்மையானவரும் யாரும் இல்லை அப்படின்ற எந்த நிலை இருக்கோ அப்படிப்பட்டவர் தான் ஈஸ்வரன், அப்படிப்பட்ட புருஷ விசேஷம் தான் ஈஸ்வரன் புருஷ. அவரை காட்டிலும் மேன்மையானவர் யாரும் இல்லை, அவரை காட்டிலும் அவருக்கு சமமானவரும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனை பத்தி சொல்லியாச்சு. அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் அவ்வளவுதானா அப்படின்னா இல்ல, அதிசயம் அதிசயம்னு சொல்லி சொன்னா அதை காட்டிலும் மேன்மையான நிலை இல்லாத நிலை. சர்வஜ்ஞ பீஜம், சர்வஜ்ஞ பீஜம் அப்படின்னு சொல்லி சொன்னா முழுமையானது, எல்லாத்தையும் அறிஞ்ச அந்த 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 அதுக்கு அந்த எல்லா அறிவுக்கும் விதையான அந்த காரணமான விஷயமானது முழுமையா இருக்கு, எல்லா அறிவும் இருக்கிறவர். எது இதம் அதீத அநாகத ప్రత్యుత్పన్న ప్రత్యేక సముచ్చయ అతీంద్రియ గ్రహణం అల్పం బహ్వి స సర్వజ్ఞ బీజం. యద్ ఇదం అతీత అనాగత ప్రత్యుత్పన్న ప్రత్యేక సముచ్చయ. அப்படி எது இப்ப இங்க உண்டாச்சோ, முன்னாடி உண்டாச்சோ இல்ல பின்னாடி உண்டாச்சோ இல்ல இப்ப இருக்கோ, எல்லா விஷயத்தோட ஞானமும் முழுமையா இருக்கிற இடம் இது. அப்படிப்பட்ட சர்வஜ்ஞ பீஜம் ஏததி வர்த்தமானம் எத்தனை நிர்திஷம் ச சர்வஜ்ஞா, எங்க மேன் வளர்ந்துட்டே இருக்காம இருக்கிறது, மாற்றம் அடையாம இருக்கிறது. சர்வஜ்ஞன்னு சொல்லி சொல்றா சொன்னா அந்த ஞானமானது மாற்றம் அடையாம இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து சர்வஜ்ஞன்னு சொன்னேன், நேத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. இப்ப அது ஞானம் ஆயிடுது நமக்கு. இப்ப நம்மளுடைய ஞானத்துல ஒரு வளர்ச்சி இருக்கு, அந்த வளர்ச்சியான மாற்றமானது என்னைக்குமே உண்டாகாது. அந்த மாற்றம் இல்லாத நிலை அஸ்தி காஷ்டா பிராப்தி சர்வஜ்ஞ பீஜஸ்ய சாதிஷியத்வா பரிணமானவதி. இப்ப அதுக்கு தர்க்கம் கொடுக்கிறாரு, அஸ்தி காஷ்டா பிராப்தி முழுமையான நிலை சர்வஜ்ஞத்துக்கு உண்டாகும். எப்படி அப்படின்னா சாதிஷியத்வாத் அது அதிசயம் கூடியது, வளர்ச்சி அடையக்கூடியது, அதனால ஒரு முழுமை அடையக்கூடும். பரிமாணவத்து மாற்றம் மாதிரி எல்லா மாற்றமும் ஒரு முழுமை அடையுமே, அந்த மாதிரி முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி சொன்னா எத்த காஷ்டா பிராப்தி ஞானசே சர்வஜ்ஞா சச்ச புருஷ விசேஷ இத்தி. அப்படி எந்த முழுமையானதை பத்தி பேசுறோமோ, வளர்ச்சியான முழுமை இல்ல, எந்த இடத்துல முழுமையே இருக்கும் ஞானத்துடையது, அதுதான் சர்வஜ்ஞம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சாமானிய மாத்திர உபசம்ஹாரே கிருத உபக்ஷயம் அனுமானம்ன விசேஷ பிரதிபத்தோ சமர்த்தம் இது தசிய சஞ்ஞாதி விசேஷ பிரதிபத்தி ஆகமத பரியன்வேஷ்யா. ஆகமத்து மூலியமா அது பார்க்கணும்னு பார்ப்போம் நம்ம நின்று. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.